இயேசு நாமத்தினால் பேசுகின்றேன். அனைவரும் மௌனமாக ஜெபம் செய்வோம். ஆமென். இந்த ஓய்வு நாள் ஆராதனை தொடக்கமாக நாம் சில துதிகீதங்கள் பாடுவோம். முதல் துதிகீதத்தின் எண் 212. 212.
I'm
20.
Thank you.
போற்றுதல் உப்புகளோ ஆண்டவர் இயேசுவே ஹல்லேலூயா ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் இந்த ஆராதனை காரணமாக யாவரும் கண்களை மூடுவோம், மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். நாம் யாவரும் ஒன்றிணைந்து துதிகீதங்களில் உள்ள 177வது பாடலை நாம் யாவரும் ஒன்றிணைந்து நாம் பாடுவோம். துதிகீதங்களில் உள்ள 177வது பாடலை நாம் ஒன்றிணைந்து நாம் யாவரும் ஒன்றிணைந்து பாடுவோம். நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, துதிகள் இந்த பார்த்துகிறே, இதோ இந்த அருமையான இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ரொம்ப 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 நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மனதுகிற தேவாதி தேவனே, இந்த நாளில இந்த வரையில நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த அருமையான இந்த நாளில இந்த வரையில உரிமை தினமான சமாதானம் உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் சொன்ன தேவாதி தேவன் இந்த நாளில உன்னுடைய சமாதானத்தை நாங்கள் நினைத்திருக்கிறோம். திரும்ப சேவனமாய் சபிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதி தேவைகள் சந்திக்கப்படட்டும், சமாதானத்தோடு வாழ கிருப சேவனமாய் சபிக்கிறேன். உரிமையை திரவார பௌரவ திரவர வல்லுற வக்கரல வரைவிரல வர ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறேன். எங்கள் தேவாதி தேவனே, இந்த அருமையான நாளில் இந்த வேலையில உங்க துதிக்கிறோம் ஆண்டவரே, கொடுத்த கருமைக்காக நின்று செலுத்துகிறோம். சமாதானம் சமாதானம் சமாதானம், உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன்னு சொன்ன தேவாதி தேவன், இதோ இந்த நாளில உங்களுடைய பரிசுத்த சமாதானத்தில் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் மனதுருக்கும் நிறைந்தவரே, உமக்கு குணாந்தபடி சோதரம் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். இருமையான மத்திய ஒரு விரைக்கிறவர், ஒவ்வொரு கரசங்கரவர், ஒரு விரைக்கிறவர், ஆசீர்வதியும் சபை சமய மக்கள் யாவரையும் பத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் ஒரு ஆசீர்வதி எல்லா தேவைகளும் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும், ஒவ்வொருவரையும் பேர் பராய் குடும்பம் குடும்பமா இந்த வேலையில நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய சமாதானத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவாதி தேவன், இதோ அந்த நாளிலே ஒவ்வொருவரையும் கத்திராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிற நாள் உறக்கிறாங்க. வல்லமை வெளிப்படுபடியே வாத்தைகளை கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக நம்முடைய காஜாங் உத்தம சபையில் உள்ள தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாக மீண்டுமாக ஒரு காணொலி மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு தமிழ் உறவுகளுக்கும், இந்த தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற ஒவ்வொரு தமிழ் உறவுகளுக்கும் மெய்யான இயேசு சபையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக நம்முடைய வேதாகம புத்தகத்தில் கடந்த வாரம் தியானித்தது போலவே நாம் இந்த நாளிலும் கூட தீத்து 3:14 தலைப்பாக குறைகளை நீக்கிறதுக்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். ஆனாலே இந்த நாளிலும் நாம் குறைகளை நீக்கிறதுக்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகுங்கள் என்கிற தலைப்பிலிருந்து மீண்டுமாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். நாம் கடந்த செய்தியிலே நாம் பார்த்தது போல வேதாகமத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தீர்த்து புத்தகமானது முக்கியமாக ஒரு சபையானது ஒழுங்கும் கிரமமாய் அமைந்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். ஒரு சபை எப்படி ஒழுங்கு கிரமமாய் அமைந்திருக்க வேண்டும், இந்த கிரேத்தா தீவார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று கடந்த செய்தியிலே நாம் பார்த்தோம். இந்த கிரேத்தா தீவார் ஓயா பயிர்களும் துஷ்ட மிருகங்களும் பெருமைற்று சோம்பேறிகளும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கவிஞர் ஒரு சொல்லியிருக்கிறார், அந்த சாட்சி மெய்யா இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதை நாம் 1:12-13 பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த 1 இன்னொரு முக்கியமான சில காரியங்களையும் அவர் சொல்லுகிறார். அந்த கிரேத்தா தீவார்கள் மத்தியில சில உணவை குறித்ததான மூட பழக்க வழக்கங்கள் கூட இருந்திருக்கிறதாக இந்த பகுதியில் நம்மளால சொல்ல முடிகிறது. இங்கே பார்க்கிறோம், 14 நான் வாசிக்கிறேன். 1:14-16 நாம் வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி நீர் அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் என்று இங்கே சொல்லியிருக்கிறார். அதனால நாம் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பகுதியை கூட இந்த நாளில நாம் சுருக்கமாக நாம் தியானிப்போம். உணவை குறித்ததாகத்தான் இங்கே வேதாகமத்தில் இந்த பகுதியானது உண்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு சிலர் இதை சுத்தம் உள்ளவர்கள் சகலமும் சுத்தமாயிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினாலே அவன் நடத்தப்படுகிறான், அவன் எப்போது கிறிஸ்துக்குள்ளாக எப்போது அவன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டானோ அவன் பரிபூர்ணமாக சுத்தமாகி விடுகிறான், அவன் செய்வதெல்லாம் சுத்தமாக இருக்கும் என்று ஒரு சாரால் சொல்லுகிறார். நான் ஒரு ஊழியக்காரரோடு பேசிக்கொண்டிருந்தேன். இந்த குழந்தைகள் ஞானஸ்தானத்தை குறித்து பேசும்போது அவர் சொல்லுகிறார், இதே 1:15 குறித்து சொல்லுகிறார், சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் என்கிற ஒரு ஒரு செய்தியை அவர் சொல்வதை நம்மளால கேட்க முடிந்தது. எப்படி இந்த பூமியில நாம் சகலமும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில சுத்தமாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் எப்போது சுத்தமாக்கப்பட்டானோ அப்பொழுது அவனிடத்திலிருந்து பிறக்கிற அந்த குழந்தையும் சுத்தமாகத்தான் பிறக்கிறது என்று சொன்னால், சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் பேசினதை நம்மளால கேட்க முடிகிறது. அதனால இந்த வசனம் இன்றைக்கு அநேக இடங்களில அநேகருக்கு தவறான முறையில போதிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. ஆனாலும் கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள் நம் வேதத்தை சற்று நன்றாக நாம் அறிந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு அநேகர் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க தேவையில்லை, அப்படி குழந்தைகள் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட என்று சொன்னாலும் கூட, பெற்றோர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படும் போது அது சுத்தம் உள்ளவர்களிடத்தில் பிறந்திருக்கிறது, அதனாலே அது அசுத்தத்திற்கு ஏற்ற பிள்ளைகள் அல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் அந்த பிள்ளை மாறும் என்று சொல்லி போதிக்கிற ஒரு கலப்பான உபதேசங்களை இன்றைக்கு நாம் தேசங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட இதை நாம் எங்கே எதற்காக அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் என்று நாம் சற்று தியானித்து பார்க்கும் போது, இது முழுமையாக உணவு பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கிறது. அநேக முறைகளில் இன்றைக்கு கூட நம்முடைய பழைய நடைமுறை வாழ்க்கையில நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உணவு குறித்ததான அநேக முறைகள் இருக்கிறது. அந்த உணவு குறித்ததான முறைகளை இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். இதை சாப்பிடுவது தீட்டு, இதை இவர்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அநேக முறைகள், மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. இங்கே பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். ஒரு மனிதன் சுத்தமாக்கப்பட்ட பிறகு அவன் உணவு முறைகளை குறித்து கவலையில், அவன் எதையெல்லாம் சாப்பிடுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அதையெல்லாம்
அவன் சாப்பிட்டால் போதும். அவனுக்கு அந்த உணவு அவனுடைய வாழ்க்கையை அவனை அசுத்தமானவனாக பரிசுத்த குலைச்சல் உள்ளவனாக மாற்றாது என்பதுதான் நீங்க அப்போ சாகி போல் மிக அழகாக சொல்லுகிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் எதை வேண்டுமானாலும் அவர்கள் நாம் சாப்பிட முடியும். வேதத்துல சொல்லப்பட்ட நொறுங்குண்டு சத்தத்தையும் ரத்தத்தையும் தவிர இந்த பூமியில இருக்கிற எந்த உணவையும் நம்மால சாப்பிட முடியாது. எந்த உணவும் மனிதனை தீட்டுப்படுத்தாது. சுத்தமுள்ளவைகளாக நாம் இருக்கிறபடினாலே அசுத்தமான எந்த உணவும் என்று சொல்லி நாம் தீட்டு என்று சொல்கிற எந்த உணவுமே நம்முடைய வாழ்க்கையில நம்மை தீட்டாக மாற்றாது என்பதை இந்த பகுதியில் அவர் சொல்கிறார். ஏன்னு சொன்னால் அந்த கிரேத்த தீவார் மத்தியில ஒரு மூட பழக்க வழக்கங்கள், உணவு முறைகளை குறித்ததான ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்ததாக ஆய்வுகள் சொல்லுகிறது. நம் கூட மத்தேயு 15:11 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்லி இருக்கிறார். மத்தேயு 15:11 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 15:11 வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சாப்பிடுகிற உணவு முறைகளிலே நாம் பரிசுத்தத்தை கடைபிடிக்க முடியாது. நான் சரியான உணவு முறைகளை பரிசுத்தமாய் தின்கிறேன், அதனாலே நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். அல்லது இவர்கள் சாப்பிடுகிற உணவு முறைகள் பரிசுத்தமாக இல்லை, அதனாலே அவர்கள் பரிசுத்தமற்றவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அது மாத்திரமல்ல, 18 நாம் பார்க்கும்போது வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அதனாலே நாம் இன்றைக்கு வாயிலிருந்து வாய்க்குள் போகிறது மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை, வாயிலிருந்து புறப்படுகிறவைகளையே தீட்டுப்படுத்தும் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சபையானது ஒழுங்கும் கிரமமாய் இருக்க வேண்டும் என்று சொல்ல நோக்கோடு இந்த காரியங்களை குறித்து கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். அதனால நாம் கூட இந்த உணவு முறைகளில் குறித்ததான மூட நம்பிக்கைகள் அற்றவர்களாக நாம் இந்த பூமியில நாம் வாழ கடவுப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் உண்ணுகிற உணவு நாம் நித்திய ராஜ்யத்துக்கு ஏற்றதாக, நம்முடைய நித்திய ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்கிறதாக அது இருக்க போவதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, 16 நாம் மீண்டுமாக நாம் வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இதை சில நேரங்களில் நாம் செய்கிறோம். நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனுடைய வசனங்களை அறிந்திருக்கிறோம், தேவனுடைய நற்சாட்சிகளை நாம் அறிந்திருக்கிறோம், தேவனாலே கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில இந்த வேத வசனங்களை எல்லாம் நாம் சிந்திக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் கிரியைகளினாலே அவைகளை நாம் யோசிக்கிறோமா? கிரியைகளினாலே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்குள்ளே நாம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நம்முடைய கிரியைகளினாலே நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இந்த பூமியில நாம் இன்றைக்கு காரியங்களை நாம் செய்கிறோம் என்பதை கூட நாம் அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் கிரியைகளினாலே நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். கிரியைகளினாலே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கிரியைகளினாலே அவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அல்ல, நாம் தேவனை வாயினாலே அறிக்கை செய்கிறதுனாலே நாம் கர்த்தருடையவர்களாக ஆக முடியாது. அதனாலே நாம் இந்த வேலையில சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் தேவனை அறிகிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். மூப்பர் யாக்கோபு கூட இதே காரியத்தை பேசுகிறார். அவர்களுக்கும் இவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. மூப்பர் யாக்கோபு மிக தெளிவாக இதே காரியத்தை பேசுகிறத நம்மளால வேதத்துல வாசிக்க முடியுது. யாக்கோபு 2:20 நான் வாசிக்கிறேன். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ என்று கேட்கிறார். அதனால நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல நாம் கிரியைகள் ரொம்ப முக்கியம். நாம் என்ன செய்கிறோம், எப்படியாக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம், எப்படியாக இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் பேசுகிறதுனால் அல்ல, நம் செய்கைகளினாலே நாம் அதை காட்ட வேண்டியவர்களாக நாம் இருக்க. நம்முடைய செய்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம் கிறிஸ்துவ செய்கைகளில் நாம் எப்படிப்பட்ட செய்கைகளிலே நம்முடைய ஜீவியத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால இந்த தீர்த்து புத்தகத்தை பார்க்கும்போது ஒரு ஒழுங்கு கிரமமாக சபையானது இருக்க வேண்டும். அவைகள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். கண்காணிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கண்காணிக்கிறவர்கள் சபையை இருமாப்பாக ஆளக்கூடாது. சபையினுடைய வளர்ச்சியானது அவர்களுடைய கண்காணியாளர்களுடைய ஒரு ஒழுங்கிலும் நேர்மையிலும் இருக்கிறது என்பது காரியங்களை எல்லாம் சொல்கிறார். ஒரு சபையானது தேவனுடைய சத்தியத்தில் கட்டப்பட்ட ஒரு சபையாக அந்த சபை இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறத நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தீர்த்து புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் கடந்த செய்தியிலே கூட நான் அதை குறித்து குறிப்பிட்டிருந்தேன். அதனால இந்த செய்தியிலும் கூட அவர் ஒரு முக்கியமான சில குடும்ப காரியங்களை குறித்து, குடும்பத்தில் உறுப்பினர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று குறித்து கூட இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் சொல்லுகிறது நம்மளே பார்க்க முடிகிறது. இரண்டாம் வசனம், இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு என்று சொல்லுகிறார். ரொம்ப முக்கியம். இந்த ஆரோக்கியமான உபதேசம் என்பது என்ன? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆரோக்கியமான உபதேசம் என்பது என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்போஸ்தலர் உபதேசத்தில் நடப்பதே ஆரோக்கியமான உபதேசம். இன்றைக்கு சபைகள் இந்த ஆரோக்கியமான உபதேசங்களை இன்றைக்கு போதிக்கிறதா? அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை இன்றைக்கு சபைகள் போதிக்கிறதா? அப்போஸ்தலருடைய வசனங்களை, திருவசனங்களை இன்றைக்கு சபைகள் போதித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்க்கணும். சபையானது அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தை அவைகள் போதிக்கிறதாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஒரு சபையானது அப்போஸ்தலர்களுடைய அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டவைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 42 வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். மிக முக்கியமான வசனம் அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பற்பட்டுதலும் ஜபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே ஒரு சபையானது கட்டப்பட்டிருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர் சபையை பார்க்கும் போது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு சபைகள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் இருக்கிறதா? நாம் மிக நன்றாக சபையினுடைய உலக சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு அப்போஸ்தலர் உபதேசங்களை சபைகள் பேசுகிறது கிடையாது. இங்கே தீத்துவுக்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நீங்கள் ஆரோக்கியமான உபதேசங்களை எடுத்து பேசு. இந்த கிரேத்தா தீவார் மத்தியில நீ ஆரோக்கியமான உபதேசங்களை பேசு. இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசங்களை பேசுவது கிடையாது. இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசங்கள் என்று சொன்னால் என்ன? ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவது ஆரோக்கியமான உபதேசம். ஒரு மனிதனுடைய வளர்ச்சி குறித்து பேசுவது, இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறவர் என்று பேசுவது, இயேசு கிறிஸ்து நோய்களை சுகமாக்குகிற தேவன் என்று பேசுவது, இயேசு கிறிஸ்து உன் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றக்கூடியவர் என்று பேசுவது, உன் இயேசு கிறிஸ்து உன் வியாதிகள் எல்லாம் குணமாக்கக்கூடியவர் என்று பேசுவது, இயேசு கிறிஸ்து உன்னுடைய வறுமைகள் எல்லாம் போக்கி உன்னை மிகப்பெரிய பணக்காரராய் மாற்றி விடுவார் என்று பேசுவது, இதெல்லாம் இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசங்கள் என்று சொல்லி உலகமானது நினைத்து கொண்டிருக்கிறது. இவைகள் பின்னாக உலகம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. இவைகளை உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக போதகர்கள் இன்றைக்கு பிரசித்தி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் அப்போஸ்தல உபதேசங்களை பேசுவது கிடையாது. இன்றைய ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிற ஒரு கூட்டங்களில் போய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தல உபதேசங்களை குறித்து பேசுவது கிடையாது. இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று பேசுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பதை ஒரு பொது மேடைகளில் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் பேசுவது கிடையாது. ஏன்னு சொன்னால் 4 விதமான கருத்து உடையவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் இருக்கிறார்கள். நான் ஒரு ஊழியக்கார இடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது கேட்டேன், நீங்கள் ஏன் அப்போஸ்தல உபதேசங்களை நீங்கள் பொது மேடையில் நீங்கள் பேசுவது கிடையாது? ஏன் நீங்கள் ஞானஸ்தானத்தை பற்றி பேசும்போது வேதம் எப்படி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அவைகளை குறித்து ஏன் நீங்கள் ஜனங்களுக்கு போதிப்பது கிடையாது? நீங்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவோட அந்த இயேசு கிறிஸ்துவ ரட்சகர் என்பதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்கிறீர்கள்? அதன் பிறகு இயேசுடைய போதனைகளை நீங்கள் ஏன் பொதுக்கூட்டங்களிலே பேசுவது இல்லை என்று கேட்டபோது அவர் சொன்னார், அநேக முரண்பாடு உள்ள கிறிஸ்துவர்கள் அங்கே இருப்பார்கள், அநேக போதனைகளுக்கு உட்பட்டவர்கள் இருப்பார்கள். நாம் இதுதான் சத்தியம் என்று சொல்லும் போது அவர்களுக்குள்ளே மனவேதனை வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், ஒரு பிரிவினைகள் வரும். அப்படிப்பட்ட பிரிவினைகளை நாம் ஏற்படுத்தக்கூடாது. நம் எல்லோரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவர்கள், நாம் ஒருமித்து இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அப்போஸ்தலர் உபதேசங்களை பேசுவதற்கு இன்றைக்கு சபைகள் தயங்குகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஒவ்வொருவர் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன, சாரி பேதுரு சொன்ன அந்த வார்த்தைகளை இன்றைக்கு போதிப்பதற்கு சபைகள் தயாராக இல்லை. சபைகள் போதிப்பது கிடையாது. அநேக அப்போஸ்தல உபதேசங்களை விட்டு விடுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் விசுவாசிகள் கோபித்துக் கொள்வார்கள், விசுவாசிகள் மத்தியில பிரிவினை வரும், இந்த நம்முடைய சத்தியத்தை அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தயங்குகிறார்கள். ஆனாலே நாம் இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசங்களை பேச வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும், கடிந்து கொள்ளுதலை பேச வேண்டும், நித்திய ராஜ்யத்துக்கு போகிற வழிகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். அதுதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீயும் ஆரோக்கியமான உபதேசங்களை பேசு, அப்போஸ்தலர் உபதேசங்களை குறித்து பேசு. ஆரோக்கியம் அல்லாத வளர்ச்சி என்று சொல்லி, ஆசீர்வாதம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற அந்த உபதேசங்களை குறித்து பேசாது. நாம் எப்போதும் நாம் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறோமோ, எப்போது நாம் சத்தியத்தில் உறுதியாக வாழ ஆசைப்படுகிறோமோ, அப்போதெல்லாம் நிச்சயமாக ஆசீர்வாதம் என்று ஒன்று நமக்கு தேவைப்படுவதில்லை. நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம்ம யாராவது வந்து நீ ஆசீர்வாதமாக இருந்தால் தான், நீ ஆசீர்வதித்தால் தான் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் அப்படிங்கிற அவசியம் கூட நமக்கு தேவைப்படுவதில்லை. எப்போது நம் சத்தியத்தில் வளர ஆரம்பிக்கிறோமோ, அப்போது நம்முடைய தேவனாய் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்கக்கூடியவராகவே இருக்கிறார். அதனால இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சபைக்கு எழுதும் போது அந்த ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு சபையானது விசுவாசிகள் தன்னுடைய வாயினாலே அறிக்கையிடுகிறவர்களாக அல்ல, இயேசுவை தன் கிரியைகளினாலே இயேசுவை குறித்து அவர்கள் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிரியைகளினாலே வெளிப்படுத்துகிறவர்களாக ஒரு சபை உள்ள விசுவாசியில் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய மூட பழக்க வழக்கங்களாலே, உணவு முறைகளினாலே போன்ற காரியங்களை எல்லாம் சபையை விட்டு விலகி சத்தியத்துக்கு ஏதுவாக ஒரு சபையானது வளர வேண்டும். அடுத்தபடியாக அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் கிரியைகளினாலே தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டமாகத்தான் எப்போதுமே இருக்க வேண்டுமே தவிர, தன் வாயினாலே அறிக்கையிடுகிறவர்களாக அல்ல என்று சொல்லி கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவர் கீழ்ப்படியாதவர்களுக்கும் நற்கிரியம் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியம் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார். யார் என்று சொன்னால், கிரியைகளினாலே தேவனை மகிமைப்படுத்தாதவர்கள், அவர் அருவருக்கப்படத்தக்கவர்கள் என்ற அப்போஸ்தலன் போல் சொல்கிறார். எப்போது நாம் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை அறிந்திருந்து அந்த வசனத்தின்படி செய்வதற்கு நாம் தயாராக இல்லையோ, அப்போது நாம் கர்த்தருடைய பார்வையில அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியைகளும் செய்ய ஆகாதவர்களுமாக நாம் இருக்கிறோம். அதனாலே நாம் முதலாவதாக நாம் எங்கே தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை நாம் கிரியைக்குள்ளே கொண்டு வரும்போது மாத்திரமே நாம் கர்த்தருடைய பார்வையில மிக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாக இருக்கிறோம் என்பதை சொல்லப்படும். அடுத்ததாக ஒவ்வொரு விசுவாசிகளை குறித்தும் அப்போஸ்தலன் பவுல் இந்த இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். முதலாவதாக இரண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். இது ஒரு கடினமான ஒரு வேலை தான் சபையில எல்லா ஊழியக்காரர்களுக்கு. ஏன்னு சொன்னா, முதிர் வயது உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். எப்போதுமே வயதானவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், என்ன தெரியுமா, நாம் எல்லாவற்றிலும் சரியாக இருப்போம். ரெண்டாவது, வயதானவர்களுக்கு பாவமே இராது, நம் பாவம் செய்கிற ஆட்கள் இல்லை என்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே உண்டு. என்னுடைய அனுபவங்களில நான் பார்த்துருக்கிறேன். சில நேரங்களில் சில வயதானவர்களிடத்தில் சில வேத வசனங்களையும் சரி, சில உபதேசங்களை குறித்து நாம் பேசும்போது அவர்கள் சொல் வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் வித்தியாசமாக இருக்கும். என்னுடைய என்னுடைய அனுபவம் தான் உன்னுடைய வயது என்று சொல்கிறது என்னை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். சில நேரங்களில் நான் பேசும்போது அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய அனுபவம் தான் உன்னுடைய வயது, உனக்கு 40 வயது ஆகிறது என்று சொன்னால் நான் 40 வருஷம் இந்த ஊழியத்தை செய்த அனுபவம் இருக்கிறது, எனக்கே நீ புத்தி சொல்லுகிறாயா என்று கேட்பார்கள். இந்த வயதானவர்களுக்கு எப்போதுமே ஒரு சிந்தை இருக்கும், அது என்னவென்று சொன்னால், நம்மிடத்தில் அதிகமாக பாவம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை, நாம் யாரையும் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் எல்லாவற்றையும் நாம் தெரிந்தவர்கள் என்று வயது ஏற ஏற மனித சிந்தனை இப்படியாக மாறும். இது வந்து அனுபவத்திலே நான் அதிகமாக பார்த்திருக்கிறேன். எனக்கு சில நேரங்கள் அப்படி தோன்றும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமும் கூட வயதாகும் போது இதுல மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கும் தோன்றாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒவ்வொரு முறையும் எனக்கு அந்த படிப்பினைகள் உண்டு. நான் சிந்தித்து பார்ப்பேன், இது எல்லாருக்குமே இயற்கை தானே, இது இந்த வயதாகும் போது பெரியவர்களுக்கு இருக்கிற ஒரு குணாதிசயம் தானே இது. நமக்கு எப்படி வயதானவர்களுக்கு எப்படி சிறியவர்கள் போய் உபதேசிப்பது, எப்படி சத்தியத்தை சொல்வது, அவர்களுக்கு எப்படி அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது என்பது ஒரு கடினமான வேலை தான். வயதை மையமாக வைத்துக் கொள்வார். ஆனால் இங்கே அப்போஸ்தலன் பவுல் மிக அழகாக சொல்கிறார், முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் பாவம் வரும். வயதான காலத்தில் பாவம் வராதா? வரும். சில நேரங்களில் கீழ்ப்படியாமல் போகிற பாவம் நம் இடத்துல வரும். பெருமை என்கிற ஒரு பாவம் நம் இடத்துல வரும். மற்றவர்களை உதாசீனப்படுத்துவோம், அசட்டு செய்வோம், கீழ்ப்படியாமல் போவோம், புறம் கூறுவோம், கோல் சொல்வதற்கு காரணமாக அமையும். அநேக குழப்பங்களும் கலகங்களும் சபையில ஏற்படுத்துவதற்கு வயதானவர்களும் சில நேரங்களில காரணமாக வாழ்க்கையில் அமைந்து விடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் வயதானவர்கள். அதனால தான் நீங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், வயதானவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் வயதானவர்களாக மாறும்போது இந்த காரியத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நான் இன்றைக்கு இளைஞனாக இருக்கிறேன், நான் வயதாகும் போது நான் எப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும்? மிக தெளிவாக இதை சொல்கிறேன், மிக பொறுமை அவசியம், விசுவாசம் அவசியம், ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லு என்று சொல்கிறேன். அதனாலே நாம் இன்றைக்கு வயதானவர்களாக நாம் மாறினாலும் கூட, வயதானவர்களாக இருந்தாலும் கூட, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக கவனமாக சத்தியத்தில் நாம் வளர வேண்டும். என்னிடத்துல பாவமே வராது என்று நாம் எண்ண முடியாது. பெருமை என்கிற ஒரு பாவம் கண்ணுக்கு தெரியாது. அநேகர் இன்றைக்கு பெருமையினாலே பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பெருமை வெளியே தெரியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு பாவம் பெருமை, நம்மை நம்மை நம் மனதுக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை மற்றவர்கள் மத்தியில் ஒப்பிட்டு உயர்வாகவே நினைத்து கொண்டு ஒரு நாள் நிச்சயமாக நம்மை கீழே தள்ளுகிற பெருமை நம்மிடத்தில் இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஒரு பெருமை சில நேரங்களில் நமக்கு வரும். நான் இவர்களை விட அதிகமாக மெத்த படித்துவேன் என்கிற பெருமை நமக்குள்ளே வரும். இவர்களை விட நான் அதிகமாக ஊழியம் செய்திருக்கிறேன் என்கிற பெருமை நமக்குள்ளே வரும். இவர்களை விட நான் எல்லா காரியங்களிலும் உண்மையை நேர்மையாக இருந்திருக்கிறேன் என்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இதெல்லாம் வயதான காலத்தில் மிக சுலபமாக வரும். இதிலெல்லாம் வரும்போது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால் வயதானாலும் கூட நாம் கீழ்ப்படிய வேண்டும், மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன், பிரசங்கி 4:13 நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 4:13 இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாக இளைஞனை வாசி என்று சொல்லுகிறார். ஆலோசனை கேளாத கிழவன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வயது சென்றாலும் கூட நாமும் கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நான் வயதானவன், நான் கேட்பதற்கு ஏற்ற ஆள் அல்ல, நான் போதிக்கிறதுக்கு ஏற்ற ஆள் என்று நாம் எப்போதும் எண்ணிக்கொள்ளக்கூடாது. வயது ஏற ஏற கூட நம்மிடத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நமக்கும் சத்தியம் தேவைப்படுகிறது, நாமும் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நாமும் சத்தியத்தில் வளர வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நிற்கிறேன் என்று சொல்லுகிற நான் விழாதபடி பாதுகாத்துக் கொள்வதற்கு வயது ஏறுவது மிகுந்த கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனாலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல வயதானவர்களிடத்திலும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக புத்தி சொல்லு, அவர்களையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக வயதான சகோதரிகளை குறித்து தனியாக பேசுகிறார். மொத்தமாக அவர் வயதானவர் என்று பேசவில்லை, வயதான சகோதரிகளை குறித்து கூட இவர் பேசுகிறார். முதிர் வயதில் 3:3 நான் வாசிக்கிறேன். முதிர் வயதில் உள்ள ஸ்திரிகளும் அப்படியே பரிசுத்தக்கு ஏற்ற விதமாகவுமாய் நடந்துக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களாகவும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரிகள் தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளையிடத்திலும் அன்பு உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷத்துக்கு கீழ்ப்படையவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிடத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவருமாயிருக்கும் முதிர்வல்ல ஸ்திரிகளுக்கும் புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். இங்கே ரெண்டு காரியங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். முதலாவதாக நாம் பார்க்கும்போது இந்த வயதான ஸ்திரிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்துக்கு ஏது விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் என்று சொல்லுகிறார். நம்ம இங்கே மதுபானத்தை குறித்து நாம் பேச வேண்டியதில்லை. நாம் விசுவாசிக்கிறேன் நம்முடைய சபையில் உள்ள ஒரு விசுவாசியும் சகோதரிகள் மத்தியில் மதுபானம் குடிக்கிறவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன். அதனாலே நான் மதுபானத்தை குறித்து தான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனாலும் கூட இங்கே இன்னொரு காரியத்தை பற்றி இங்கே அப்போஸ்தலன் பவுல் சகோதரிகள் குறித்து சொல்லும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறார், அவதூறு பேசுகிறவர்களாக இராதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். நாம் அநேக நேரங்களில் சகோதரிகளுக்கு மத்தியில் இந்த பழக்கம் அதிகம், ஆண்களை விட சகோதரிகளுக்கு இந்த பழக்கம் அதிகம். அவர்கள் அவதூறு பேசுகிறவர்களாக இருப்பார்கள். நான் கூட ஒரு சில நேரங்களில் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருப்பான், அவங்க சொல்லுவான், அங்கே நம்ம ஊரில் ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க பேர் என்னென்னா அவங்க ஆல் இண்டியா ரேடியோன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் இந்த ஆல் இண்டியா ரேடியோன்னு ஒரு செய்தி வரும் ஒவ்வொரு காலையும் மாலையும். அவன் அந்த பாட்டிக்கு பேர் வச்சுருந்தான், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவான் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு. ஏன்னா அப்படி பேருனா எந்த நியூஸ் போய் கேள்வி ஊரில் எல்லா நியூஸும் அந்த பாட்டிக்கு தெரியும் சொல்லும், எந்த நேரமும் அதுக்கு நியூஸ் வாசிக்கிற வேலை தான் மற்றவங்களை பற்றி அப்படி சொல்லும். அவதூறு பேசுகிற பழக்கம் நம்மிடத்தில் சுலபமாக நம்மிடத்தில் வந்து விடுகிறது. சில நேரத்தில் பெண்களுக்கு மாத்திரமில்லை ஆண்களுக்கு கூட வருகிறது. மற்றவர்களை பற்றி இழிவாக பேசுவது, மற்ற குடும்பங்களை பற்றி பேசுவது, மற்றவர்களை குறித்த காரியங்களிலே அதிகமாக அவர்கள் அதை குறித்தே பேசிக்கொண்டு நேரத்தை பொழுதுபோக்குக்காக அவதூறு பரப்புவது, இதெல்லாம் ஒரு ஒரு குணாதிசயமாக மாறிவிடுகிறது. அதனால் இன்றைக்கு நாம் சகோதரிகளாக இருக்கிற நாம், ஒருவேளை நான் ஒரு முதிர் வயதுள்ள ஒரு சகோதரியாக இருக்கிறேன், எனக்கும் நீங்கள் முன்ன சொன்னது போல என்னிடத்திலும் எந்த பாவமும் இருப்பு போவதில்லை, நான் பரிசுத்தமாக்கப்பட்டவள் என்று நீங்கள் என்னது இருக்கு. அவதூறு பேசுகிற ஒரு பழக்கம் உங்களிடத்தில் இன்றைக்கு இருக்கிறதா? அவதூறு பேசுகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அவதூறு பேசுகிறவர்களாக நாம் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் என்பதை நாம் உண்மையாகவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அநேக ஜனங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவதூறு பேசுகிற அநேக ஜனங்களினாலே சபைகள் மாத்திரமல்ல குடும்பங்களும் இன்றைக்கு அநேக நேரங்களில் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நாம் மிகுந்த வாயை மிக கவனமாக நாம் கட்டுப்படுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நம் வாயை மிக கவனமாக நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு சிறுகதை படித்தேன், பீர்பாலின் கதைகள். அக்பர் அவையில் ஒரு பொம்மை செய்கிறவன் மூன்று பொம்மைகளை கொண்டு வந்து அந்த அவையில வைத்தான். அந்த பொம்மைகளை நாம் பார்க்கும்போது மூன்றும் ஒரே மாதிரி இருந்தது. அவன் அந்த ராஜாவிடத்தில் கேட்கிறான், இந்த மூன்று பொம்மையில எது சிறந்த பொம்மை என்று சொல்லி. அங்கு உள்ளவர்கள் எல்லோருமே அதை திரும்ப திரும்ப பார்க்கிறார்கள். எல்லாமே ஒரே அளவில் இருக்கிறது, ஒரே மாதிரியாக செய்யப்பட்டிருக்கிறது, ஒரே குவாலிட்டி கூட பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்கிறது. எந்த பொம்மைக்கும் பெரிதாக வித்தியாசம் இல்லை. ஒரே மாதிரி இருக்கிற பொம்மையில எப்படி இது சிறந்த பொம்மை என்று சொல்வது என்று சொல்லி அநேகர் அங்கே அந்த பொம்மைகளை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் அந்த பொம்மை எப்படிப்பட்டது என்கிற ஒரு ஒரு சிந்தை வரவில்லை, அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது அந்த அவையில பீர்பால் வருகிறார். அவர் அந்த பொம்மைகளை எல்லாம் எடுத்து பார்க்கிறார். அந்த பொம்மைகளிலே எது சிறந்த பொம்மை என்று கண்டுபிடிக்கும்படி அவருக்கும் அந்த ஆலோசனையானது சொல்லப்படுகிறது. அப்போது அவையில் இருக்கிற அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு ஒரு சிறிய குச்சி எடுத்து அந்த பொம்மையுடைய காதில் விடுகிறார். ஒரு ஒரு பக்கம் காதில் அந்த குச்சி நேராக அந்த பொம்மையினுடைய காதில் அந்த பக்கம் போகிறது. அதை எடுத்து ஓரமாக வைத்து விடுகிறார். இன்னொரு பொம்மையினுடைய பொம்மை எடுத்து இன்னொரு காதில் அந்த அடுத்த பொம்மையினுடைய காதில் அந்த குச்சியை விடுகிறார். அந்த குச்சி நேராக காதிலிருந்து வாய் வழியாக வெளியே வருகிறது. அந்த பொம்மை எடுத்து வைக்கிறார். மூன்றாவதாக இன்னொரு பொம்மை, அந்த பொம்மை எடுத்து அதே போல காதில குச்சி எடுத்து விடுகிறார். அந்த பொம்மையினுடைய தயாரிப்பு முறையில் காதிலும் அந்த பக்கமும் அந்த குச்சி வெளிவரவில்லை, வாயிலும் அந்த குச்சி வெளிவரவில்லை, அந்த குச்சி உள்ளேயே நிற்கிறது. அப்போது இதுதான் சிறந்த பொம்மை என்று சொல்லி அந்த அவையில் அவர் எடுத்து சொல்லுகிறார். இதுதான் சிறந்த பொம்மை, மற்ற இரண்டு பொம்மையை விட என்று சொல்லுகிறார். எல்லோருக்கும் வியப்பு, எப்படி ஒரே மாதிரி இருக்கிற இந்த மூன்று பொம்மையில இப்படி ஒரு இந்த பொம்மை சிறந்த பொம்மை என்று அவர் சொல்லுகிறார் என்று கேட்கும்போது அந்த அதை செய்தவனும் ஆமாம் இதுதான் சிறந்த பொம்மை என்று ஏற்றுக்கொண்டதாக அந்த சிறுகதை முடிகிறது. ஏன் இந்த பீர்பால் இந்த இரண்டு பொம்மைகளிலே இந்த பொம்மை சிறந்த பொம்மை என்று சொல்லுகிறார்? எப்போது ஒரு மனிதன் தன் காதில விழுகிறதை இந்த காதில வாங்கி அந்த காதில விட்டு விடுகிறானோ அவன் சிறந்த மனிதனாக இருக்க முடியாது. தன் காதில வாங்குகிறதை அவன் யோசித்து பார்க்க வேண்டும். சில மனிதர்கள் அப்படி அல்ல, தன் காதில வருகிறத எல்லாம் பேசியே தீர்ப்பார்கள். அது உண்மையா பொய்யாலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. யாராவது ஒரு செய்தியை காதல போட்டா போதும், உடனடியாக ஒரு 5 நிமிடத்துக்குள்ளாக 50 பேருக்கு சொல்றாங்க இப்படி ஒரு செய்தி வந்தது, அவதூறை பரப்புவது. அது உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா என்ற அவசியம் கூட அவர்களுக்கு கிடையாது, சிந்திப்பது கூட கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் இரண்டாவது வகை, தன் காதில் கேட்டதை எல்லாம் பேசி தீர்க்கிறவர்கள். அது உண்மையா பொய்யா என்பது குறித்து அவர்கள் கவலை கிடையாது. தான் எதை கேட்டோமோ அதை உடனடியாக மற்றவர்கள் மத்தியில் பேசும். இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை பொம்மை, தன் காதிலே கேட்டதை இன்னொரு காதிலே விடாதவும் தன் வாயினாலே பேசாதவும் தன் இருதயத்தில் வைத்து கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள். இது மூன்றாவது வகை. இந்த வகைதான் சிறந்த பொம்மை என்று சொல்லி அந்த அவையில இருந்த பீர்பால் அந்த பொம்மையை காட்டினதாக ஒரு சிறுகதை இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை இன்றைக்கு நாம் இந்த மூன்றாவது பொம்மை போல் நாம் இருக்க வேண்டும். சபைக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அது மிக நல்லது. நாம் காதில் கேட்கறதெல்லாம் பேசக்கூடாது. சில பேருக்கு பேசலைன்னா தலை வெடிச்சிடும், இருக்கவே முடியாது. நாம் இருக்க வேண்டும், பழக வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், ரகசியங்களை காப்பது, அனாவசியமான வார்த்தைகளை பேசுவது, அவசியமில்லாத வார்த்தைகளை பேசுவது, இவைகளெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். மிக கவனமாக நாம் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். முதிர் வயது உள்ளவர்களாக இருக்கிற ஸ்திரீகள், சகோதரிகள் இப்படிப்பட்டவர்களை கடைபிடிக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவதூறுகளை பரப்புவது என்பது நம் ஆவிக்குரிய தன்மைக்கு ஏற்ற ஒரு ஒரு குணாதிசயம் அல்ல. அவைகளில் மிகுந்த நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். நீங்க இளமையில் இருக்கிற சகோதரிகளுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை உள்ளவர்களாக வயதான ஸ்திரீகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. அடுத்ததாக வேதத்தில் சொல்லுகிறோம், பார்க்கும்போது வாலிபத்தில் இருக்கிற சகோதரிகளுக்காக தனியாகவும் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிற அளவுக்கும் முதிர்வயல ஸ்திரீகளுக்கும் புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். இங்கே பார்க்கும்போது இதுவும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது நிறைய எல்லாமே நம்ம அறிந்த ஒரு உபதேசம் தான். அதில் ஒரு மாற்றுக்கருத்துக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த 5ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். வீட்டில் தரித்திருக்கிறவர்களாக ஒரு சகோதரி இளமையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லி அநேக காரியங்களிலே பெண்கள் இன்று உலக காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். விஞ்ஞானத்திலிருந்து எல்லா துறைகளிலும் பெண்கள் இன்றைக்கு ஈடுபடுகிற அளவுக்கு காலம் மாறி இருக்கிறது. பெண்கள் புத்திசாலிகளாகவும் திறமசாலிகளாகவும் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இங்கே வேதம் சொல்லுகிறது, வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு நம்ம அர்த்தம் சொல்லணும். பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வெளியே போகக்கூடாது அப்படி என்ற அர்த்தத்தில் அப்போஸ்தலன் இங்கே போட்டு சொல்லவில்லை. வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் என்று சொல்லுகிறார். இளமையில் இருக்கிற ஒரு சகோதரி, தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்பும் வீட்டிலே தரித்திருக்கிறவர்களுமாக இருக்க வேண்டும். வீட்டிலே தரித்திருத்தல் என்பது ஒரு குடும்பத்தை சரியாக கட்டி அமைக்கிறவர்களாக ஒரு சகோதரி இருக்க வேண்டும். இதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தை கட்டி அமைக்கிற பொறுப்பு வாலிபர்களை காட்டிலும் வாலிபத்தில் இருக்கிற சகோதரிகளுக்கு அதிக பங்கு உண்டு. எப்போதுமே ஒரு குடும்பமானது ஒரு சகோதரிகளை சார்ந்தது. ஆண்களை விட பெண்களுக்கு குடும்பத்தை கட்டி காப்பதில மிக பொறுப்பாளிகள் என்பதை நமக்கு உலக சம்பவங்கள் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நிச்சயமாகவே அநேக நம்முடைய குடும்பங்களில் நான் பார்த்துருக்கிறேன், தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள் தன்னுடைய சகோதரி மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. தகப்பனை இழந்த பிள்ளைகள் தன் தாயின் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தலைகீழாக இருக்கும் தகப்பன் தாயை இழந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை தலைகீழாக இருக்கும். பெண்கள் ஒரு குடும்ப வளர்ச்சிக்கு எப்போதுமே முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். தியாகம் செய்வதில் பெண்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. ஒரு குடும்பத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதில் குடும்ப காரியங்களுக்காக நம் பெண்களுக்கு நான் நிகராக ஆண்களை நம்ம ஒப்பிட முடியாது. ஒரு விதிவிலக்காக ஒரு சிலர் நம்ம எங்கேயாவது பார்க்க முடியும், நம் ஒட்டுமொத்தமாக நம் குறை சொல்ல முடியாது. ஆனாலும் அதிகமாக நம் குடும்ப காரியங்களில் நாம் சிந்தித்து பார்க்கும்போது பெண்கள் அதிகமாக, சகோதரிகள் அதிகமாக குடும்ப வளர்ச்சிக்கு மிக பெரிய பங்குள்ளவர்களாக எல்லா காலகட்டத்திலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுதான் அப்போ சொன்னாங்க பவுல், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் வீட்டில் தரித்திருங்கள் என்று சொல்கிறார். உங்கள் குடும்பங்களை கட்டுகிற வேலையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று இங்கே அப்போ சொன்னாங்க பவுல் வாலிபத்தில் இருக்கிற சகோதரிகளுக்கு தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. குடும்பத்தை கட்டுகிற ஒரு பொறுப்பு கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் உணர வேண்டும். நாம் எந்த காரியத்தை செய்தாலும், நீ அலுவலகத்தில் நீ எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட பதவி உயர்வில் நீ எவ்வளவு சம்பாதிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பு நம்முடைய சகோதரிகளுக்கு உண்டு என்பதை இங்கே வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. நீதிமொழிகள் 14:1 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 14:1 நீதிமொழிகள் 14:1 நான் வாசிக்கிறேன். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட கன்னிகையாக இருக்கிறோம், புத்தி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரத்திலே நான் கொடுத்திருக்கிறார். ஒரு வீட்டை நாம் கட்டுகிறோம். வீடு என்பது குடும்பமானது அநேக நேரங்களிலே கட்டப்படுகிறது. சிலர் இன்றைக்கு அநேக நேரங்களிலே நான் இங்கே ஒரு சிலரை நான் சந்தித்திருக்கிறேன். நான் பார்க்கிறேன், அனுபவத்தில் அதிகமாக விசுவாசத்தில் இருப்பார்கள், அதிகமாக சபைகளுக்காக உழைக்கிற சகோதரிகளை நான் பார்த்திருக்கிறேன். அதிகமாக பக்திக்கேதுவாக அவருடைய வாழ்க்கை இருக்கும். சபைகளில் அதிகமாக ஈடுபடுவார்கள், சபை காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவார்கள். ஆனால் குடும்ப உறவுகளை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை நான் பார்த்திருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்திருக்கும் அவர்களுக்கும் அந்த குடும்ப உறவுக்குமான காரியம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. தன்னுடைய கணவனோடு, பிள்ளைகளோடு, உறவினர்களோடு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் சபைகளிலே அவர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா சபை காரியங்களிலும் அதிகமாக ஈடுபட்டிருப்பாங்க. காணிக்கை கொடுப்பதில்லை, ஆராதனைகளில் கலந்து கொள்வதில்லை, விசுவாசிகளோடு பழகுவதில்லை, எல்லாவற்றிலும் அவர்களுடைய காரியங்கள் வித்தியாசம். ஆனால் குடும்ப காரியங்களில் அவர்கள் விட்டுவிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சபைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. குடும்ப காரியங்களை விட்டுவிட்டு சபை காரியங்களில் ஈடுபட முடியாது. குடும்ப காரியங்கள் எனக்குரியதல்ல என்று தள்ளிவிட்டு எத்தனை வேலை செய்து லட்ச லட்சமாக நாம் சம்பாதிக்க முடியாது. இது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அல்ல. ஒரு குடும்பத்தை கட்டுகிற ஒரு வேலையை ஒரு சகோதரி கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது தேவனுடைய வார்த்தை. ஒரு பெண் குடும்பத்திற்கு மிகப்பெரிய பொறுப்பாளியாக இருக்கிறார். நான் ஆணுக்கு பெண் சமம் தான் சமம் நினைக்கலாம். ஆனால் குடும்பத்தை கட்டுகிற ஒரு பொறுப்பை கர்த்தர் தன்னுடைய சகோதரி மூலமாக இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தில் உள்ள சகோதரியை தன்னுடைய குடும்பத்திற்காக எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு எந்த காரியத்தை அவள் செய்தாலும் அவள் இந்த பூமியில நற்சாட்சியை பெற முடியாது என்பது மிக நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆனாலே சகோதரிகளாக இருக்கிறோம் நாம். சில நேரங்களிலே என் குடும்பம் எவ்வளவு முக்கியமானது, என் சபையுடைய வளர்ச்சிக்கு என் குடும்பம் எவ்வளவு பங்குள்ளதாக இருக்கிறது, சபையில் உள்ள விசுவாசிகளோடு உறவு வைத்திருக்கிற என்னுடைய விசுவாச உறவு என் குடும்பத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதனால இந்த நாளிலும் கூட நம் கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாக குடும்பங்களை கட்டுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அநேக சபைகளிலே அநேக காரியங்களை நாம் பார்க்கும்போது அநேகர் குடும்பங்களோடு நல்ல உறவுகளை இன்றைக்கு பேணி காப்பதில்லை. அவர்கள் குடும்ப உறவுகளை தவிர்க்கிறவர்களாகவே இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு உலகம் முழுவதும் நம்மாலே பார்க்க முடிகிறது. குடும்ப உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆராதனை என்று சொல்லி ஆராதனைக்கு போகிறார்கள். ஒரு சிலரே எனக்கு தெரியும், எங்கே கூட்டம் நடந்தாலும் போவாங்க. குடும்பத்தை குறித்து அவர்களுக்கு அக்கறை கிடையாது, பிள்ளைகளை குறித்தது அக்கறை கிடையாது, கணவனை குறித்து தான் அக்கறை கிடையாது, உறவுகளை குறித்து தான் அக்கறை கிடையாது. அதனாலே குடும்பங்களை இழந்து போன குடும்பங்கள், வீணாய் போன குடும்பங்களும் இந்த உலகத்தில் உண்டு. அதனாலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் குடும்பங்களை கட்டுகிறதற்காக வீட்டிலே தரித்திருக்கிறவர்களாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லுகிறார். அதனாலே புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்று இங்கே சாலமோன் சொன்னது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில புத்தியுள்ள ஸ்திரீகளாக நாம் இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 31:10. நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில குணசாலியான ஒரு ஸ்திரீகளாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் இருப்போம். அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அதனாலே வாலிபத்தில் இருக்கிற சகோதரிகள், நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த உயரத்தை தொட்டாலும், படிப்பிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, அறிவிலும் சரி, ஞானத்திலும் சரி, எந்த நிலையை நான் அடைந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை, என் குடும்பத்தை கட்டுகிற வேலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலையை நான் சரியாக செய்ய வேண்டும். அது என் மேல் விழுந்த ஒரு கடமை என்பதை நாம் உணரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக வேதத்தில் நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் நாம் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த வேலை ஸ்தலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார். வேலை ஸ்தலத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் இங்கே சொல்வதற்கு தவறவில்லை. நம்ம ஒரு இடத்துல ஒரு ஒரு மேலதிகாரிடத்திலே நாம் கீழே வேலை செய்யும் போது நாம் வேலைக்காரர்கள் ஆகிய நாம் அந்த வேலையை நாம் எப்படிப்பட்டவர்களை நாம் வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் இங்கே சொல்லுகிறதை நம்மளே பார்க்க முடிகிறது. இங்கே பார்க்கிற 9:2, வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக என்று இவர் சொல்லுகிறார். அதனால நாம் இன்றைக்கு வேலை செய்கிறோம் என்று சொன்னால் நம் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும்? தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மைகளை காண்பிக்கவும் புத்தி சொல்லு என்று சொல்கிறார். ஒரு வேலை ஸ்தலத்தில் போகிற நாம் ஒரு எஜமானுக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமாக நாம் வேலை செய்ய வேண்டும், சரியாக உழைக்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னா, ஒரு வேலை செய்யும்போது கடமைக்காக வேலை செய்கிறோம், சம்பளத்துக்காக வேலை செய்கிறோம், எஜமானை அந்த இடத்துலேருந்து ஏமாற்றுகிறோம். இது சபையிலும் சரி, நம்முடைய அலுவலகங்களும் சரி, நம்ம உண்மையாக நேர்மையாக அந்த இடத்துல வேலை செய்ய வேண்டும். நம்முடைய எஜமானர்களுக்கு நமக்கு மேல் அதிகாரியாக இருந்து நம்ம வேலை வாங்குகிறவர்களுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த இடத்துல திருடக்கூடாது என்று இங்கே சொல்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு கூட அநேகரை நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் நம்ம திருடாவே அதை நினைக்கிறது இல்லை. ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறவங்க அதை வந்து திருடாவை நினைக்கிறது. ஒரு ஜோக் படித்தேன், ஒரு பையன் பென்சில் திருட்டுட்டான்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உள்ள பென்சில் திருட்டான்னு கூப்பிட்டு ஒரு மிஸ் வந்து அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்கள் பையன் பென்சில் திருடுறான், ஆஃபீஸ்லேருந்து என் ஸ்கூல்லேருந்து பக்கத்துலேருந்து பென்சில்லாம் திருடுறான், நீங்கள் கொஞ்சம் வீட்டில் கண்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏண்டா பென்சில் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஆஃபீஸ்லேருந்து எத்தனை பென்சில் வேணால் எத்தனை கொடுத்துருப்பேடா, நீ எதுக்கடா பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட திருடுற அப்படின்னு கேட்குறாரு. இது இன்றைக்கு நடக்கிற உண்மை. தான் செய்கிற வேலை ஸ்தலங்களில் எதை வேண்டுமானாலும் கொண்டு போக முடியும் என்ற நிலைமை இருந்தால் இன்றைக்கு அதை சுலபமாக நாம் செய்கிறோம். அது திருடாக நான் நினைக்கிறது இல்லை. சில நேரங்களில் சில பேர் சபை கூட அப்படி நினைத்து விடுகிறார்கள். சபையிலேருந்து எந்த பொருளெலாம் ஃப்ரீயாக இருந்தால் எத்திட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை கூட இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேலைக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு வேலைக்காரனாக நீ இருந்தால் என்று சொன்னான், அந்த இடத்துல நீ உண்மையாக இரு, உன் வேலை ஸ்தலங்களில் நீ உண்மையாக இரு, உன்னுடைய எஜமானர்களுக்கு உண்மை முழுமையாக கீழ்ப்படி, உன்னை நடத்துகிறவர்களிடத்தில் உண்மையாக இரு, வேலையை நீ உண்மையை உத்தமமாக செய், ஏனோ தானோ என்று அசட்டு செய்கிறவரனாக நீ வேலைக்காரனாக இருக்காதே என்று சொல்லி, வேலைக்காரனாக ஒரு வேலை நாம் வேலை செய்யும் போது நம்முடைய மேல்நிலையில் இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அங்கு உள்ள பொருள்களை எல்லாம் திருடாமல் சகல விதத்திலும் நாம் நல் உண்மை உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு போல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நம்ம அதை பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனத்தை கூட நாம் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 22:29 நீதிமொழிகள் 22:29 நீதிமொழிகள் 22:29 தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன் வேலையில் ஜாக்கிரதை இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நான் வேலையில உண்மையும் உத்தமனாக இருக்கும்போது, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை நீ உண்மையாக நேசித்து செய்யும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அந்த வேலையில நீ உத்தமனாய் நீ நடந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அந்த வேலையை நாம் நேசித்து அந்த வேலையிலே நாம் எஜமானுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக உழைக்கும் போது நாம் உயர்வு ஏற்படுத்த முடியும். உழைப்பே உயர்வு என்று சொல்வார்கள். நிச்சயமாக நம்மை தேவன் உயர்த்துவார். ஆனாலே ஒரு வேலைக்காரன் கூட தம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரனாக இருந்தாலும் கூட நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று நீங்க போல் சொல்லுகிறார். வேலைக்காரன் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக என்று சொல்லுவார். அலங்காரம் என்று சொல்லும் போது நாம் சில உபகரணங்கள், அழகு உபகரணங்களாலே நாம் சில வேலைகளில் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அலங்கரித்துக் கொள்கிறது கூட ஒரு இடத்துக்கு போறோம்னா பெண்கள் அதிகமாக அலங்காரத்தில் அதிகமாக கவனம் செலுத்துகிறவர்கள், அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். அப்போ அந்த அலங்காரம் எந்த அலங்காரம் அங்கே சொல்லுகிறார், தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக. என்னுடைய அலங்காரம் தேவனுடைய உபதேசம், நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா? ஒரு கர்த்தருடைய உபதேசம் தான் என்னுடைய என் வாழ்க்கையில் அலங்காரம். என்னுடைய தேவனுடைய ஒவ்வொரு பொருளும் என் வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு 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 சொல்வார்கள், நம்முடைய இரக்கமுள்ள நாவு இரக்கத்தை பேசுகிற உதடு, அன்பை வெளிப்படுத்துகிற உதடு, அந்த உதடுக்கு அன்பே உதட்டு சாயமாக இருக்கிறது. நம்மளாம் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறோம், போட்டுக்கிட்டு ஒரு உதடை அழகாக்கி மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் வாயை திறக்கும் போது அந்த அழகு வெளிப்படுகிறதா யோசித்து பார்ப்போம். நம்ம பேசும் உதடு பார்க்கறதுக்கு அழகாக போய் நிற்கிறோம், பேசும்போது நம்முடைய அழகு வெளிப்பட வேண்டும் இல்லையா? நம்ம எப்படி கிறிஸ்துவ அன்பை பேசுகிறோம், எப்படி இரக்கத்தை பேசுகிறோம், எப்படிப்பட்ட என்னுடைய நாவின் வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும், ரொம்ப முக்கியம். அப்போ அந்த அலங்காரம் என்பது என்ன? என்னுடைய தேவனுடைய இரக்கத்தை பேசுகிற, அன்பை பேசுகிற என் வாய், என் உதடாய், என் உதடு இருக்க வேண்டும். என் உதட்டின் சாயம் என்பது தேவனுடைய இரக்கமும் அன்பும். அதே மாதிரி ஃபேஸ் நல்ல க்ரீம் எல்லாம் போட்டு நல்ல அழகா நம்ம போய் நிக்கணும்னு ஆசைப்படுறோம். தேவனுடைய சத்தியம் என்னுடைய முக சாயமாக இருக்கிறது. தேவனுடைய சத்தியத்தை நான் தரித்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்னுடைய ஆடை அலங்காரம் என்பது தேவனுடைய நீதி, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நீதியின் பாதையில் நான் நடக்க வேண்டும். ஒவ்வொரு உடையும் தீவி நீதியின் ரச்சினிய உடுப்பை நான் உடுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய அலங்காரம் இதுதான் அலங்காரம். அவருடைய அன்பு, அவருடைய சத்தியம், அவருடைய நீதியை நான் தரித்திருக்க வேண்டும். இது என்னுடைய அலங்காரம், என்னுடைய அலங்காரம். நான் ஒரு சகோதரிகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு சிறப்பு ஆராதனைக்கு அவங்க போயிருந்தாங்க ஆராதனையில. அப்போ அந்த சகோதரிகிட்ட பேசும்போது என்ன, அவர் வேற ஒரு சபையை சார்ந்தவர். அப்போ என்ன சொன்னாரு, உங்க பாஸ்டர் அவருக்கு ஒரு வயதானவர், நல்லா பேசுவார் அவங்க. உங்கள் பாஸ் என்ன சொன்னாருன்னு கேட்டேன். எல்லாரையும் கிண்டல் அடித்தாரு, பயங்கரமாக கலாச்சாரங்களெல்லாம் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் எல்லாருமே ரொம்ப ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு போயிருந்தோம் நல்லா. அப்போ கேட்டார், லிப்ஸ்டிக் போட்ட உதடுக்காகவாமா தேவன் உங்கள் சத்தத்தை கேட்க போகிறாரு? லிப்ஸ்டிக் போடலன்னா என்ன, நீங்கள் ஜபிக்கும் போது உங்கள் தேவன் என்ன ஜபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்ல போகிறாரா? இல்லை நல்ல விலை உயர்ந்த லிப்ஸ்டிக் போட்டு ஜபிக்கிற உதடுகளை சத்தத்தெல்லாம் கேட்க போறாரான்னு கேட்டாரு. எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வெக்கமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. சில நேரங்களில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியங்கள் தான், தேவன் எதை என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார், எதை அலங்காரமாக தேவனுக்கு நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் போகும்போது என்னுடைய அலங்காரம் எது, இரக்கத்தையும் அன்பையும் நான் எடுத்துக்கொண்டு போகிறேனா? வாயில என் முகத்தில் சத்தியத்தை தரித்து கொண்டு போகிறேனா? என் உடையை நீதியாக நான் தரித்து கொண்டு போகிறேன். ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் இங்கே தேவனுடைய அலங்கார பொருட்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதைதான் தேவனுடைய பார்வையில மிகவும் விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. இவைகளை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கனி கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று, இவைகளை தான் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே போதிக்கிறவர்களாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான காரியத்தை அவர் இங்கே சொல்லுகிறார். நாம் நற்கிரியைகள் செய்ய பழக வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நற்கிரியைகளுக்கு பாத்திரமாக மாற வேண்டும். நாம் நீதியின் கிரியை நிமித்தம் நாம் ரட்சிக்கப்படாமல் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதினாலும் அவர் நம்ம ரட்சித்திருக்கிறார். அதனாலே நம்முடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் நீதியின் கிரியைகள்னாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை. நான் நீதிமான் என்பதற்காக என்னை ரட்சிக்கவில்லை தேவனாகிய கர்த்தர். அவருடைய பிள்ளையாக நான் மாறின பிறகு நான் நீதியின் கிரியைகளை நான் வெளிப்படுத்த வேண்டும், நற்கிரியைகளை நான் வெளிப்படுத்த வேண்டும். நற்கிரியைகளுக்கு நான் சொந்தக்காரனாக நான் மாற வேண்டும். அநேக நன்மையான காரியங்களை நான் செய்ய நான் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறேன். ஒருவேளை நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லாத நற்கிரியைகளை செய்கிறேன் என்று சொன்னால் எனக்கு அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் உலகத்தில் நீங்கள் பாருங்கள், அநேகர் நற்கிரியைகளினாலே தன்னை மிக உயர்வாக எண்ணுகிறார்கள். நற்கிரியைகளினாலே நாம் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எண்ணுகிறார்கள். நற்கிரியைகளினாலே நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக மாறுவதற்கு நான் தகுதியானவர்கள் என்று எண்ணுகிறார்கள். நீதியான காரியங்கள் இந்த உலகத்தில் செய்யும் போது அவர்கள் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களிலும் தகுதியானவர்களைப் போல தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால வேதத்தை நாம் பார்க்கும்போது நம்முடைய நீதி தேவனுடைய பார்வையில் ஒன்றுமில்லாதது என்று வேதம் சொல்கிறது. நான் வாசிக்கிறேன் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 64:6 வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 64:6 நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது என்று ஏசாயா சொல்கிறார். ஆனாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளிலே யோசிப்போம், நம்முடைய நீதி ஒன்றுமில்லை கர்த்தருக்கு முன்பாக. நாம் இந்த உலகத்தின் நீதியை வைத்து கொண்டு நாம் ரட்சிப்பை பெற முடியாது. தேவனுடைய நீதியிலே நாம் நடக்க வேண்டும். கழுவப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்தத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனாலே இந்த உலகத்திலே நாம் தர்மம் செய்வதனாலே உதவுவதனாலே நாம் ரட்சிக்கப்பட முடியாது. இவைகளும் நாம் செய்ய வேண்டும், ஆனால் இவைகளினால் மாத்திரம் நாம் ரட்சிக்கப்பட போவதில்லை. நான் இந்த மேயானே சபையில் இருக்கிற அநேக சபைகளிலே காஜாங்குத்தம சபை நற்கிரியைகளை செய்கிற ஒரு சபை என்பதை சாட்சியாக பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய மேயானே சபைக்கு நற்கிரியைகளினாலே ஒரு சாட்சி பெற்ற ஒரு சபை என்றால் எப்போதுமே எனக்கு ஞாபகத்துக்கு வருவது நம்முடைய காஜாங்குத்தம சபை தான். இது முகஸ்துதிக்காக பெருமைக்காக பேசுகிறதுக்கு அல்ல நிச்சயமாக. என்று சொன்னால் இதை வேகலை குறித்து நான் அந்த காஜாங்குத்தமாவுடைய நற்கிரியைகள் அவர்கள் செய்கிற அன்பை குறித்து ஒரு செய்தியே நான் சபைகளில் பேசியிருக்கிறேன். ஒரு முழுமையாகவே பெரும் பங்கு அந்த காஜாங் உத்தமா சபையினுடைய அவர்களுடைய அந்த நற்கிரியைகள், கர்த்தர் விரும்புகிற அந்த நற்கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு முழுமையான ஒரு செய்தியை கூட நான் இங்கே சென்னையில் சபைகளில் நான் பேசியிருக்கிறதை இங்குள்ளவர்கள் அறிவார்கள். அதனால நானும் பார்த்த ஒரு சாட்சி. அதனால நாம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில நற்கிரியைகளுக்கு ஏதுவாக நாம் நல்ல காரியங்களை செய்ய பழகி கொள்ள வேண்டும். இப்போது நாம் செய்து கொண்டிருக்கிறோம், அவைகளில் இன்னும் நாம் வளர்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியாக நற்கிரியை செய்கிற ஒரு சபையாக தேவனாகி கர்த்தர் நம் சபையை வைத்திருக்கிறார், மாற்றியிருக்கிறார் என்ற போது மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு ரசனத்தை கூட நான் கடைசியாக வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3:27 நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று இங்கே சாலமோன் சொல்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனாலே நம் தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறதுக்கு ஏதுவாக நாம் எல்லா காரியங்களும் செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. நீண்ட நேரமாக ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டேன், அதற்காக கர்த்தருக்கு மீண்டுமாக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் சில காரியங்கள் பேச வேண்டியதாக இருக்கிறது. முடிந்தால் அவைகளை அடுத்த செய்தியிலேயோ வேறு ஒரு நேரத்திலேயோ மீண்டுமாக தீர்த்து புத்தகத்தை குறித்து நாம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நாம் பேசுவோம். தேவனாய் கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் ஒன்றிணைந்து துதிகிதங்களில் உள்ள மீண்டுமாக 234 பாடலை நாம் யாவரும் ஒன்றிணைந்து நாம் பாடுவோம். 234 பாடலை யாவரும் ஒன்றிணைந்து நாம் பாடுவோம். Thank you. நாம் முழங்கால் படியிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம்.
ஹல்லேலூயா. சோதரம் 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 ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசமா இருக்கிறவர்களே, துதிகளுக்கு பாத்திரரே, இந்த வேலைக்காக சோதரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளி வாசம் பண்ணுகிறவரை ஒளிபெறுகிற சமயத்தாக உறவாடும்படியா, சமயோடு பேசும்படியா, தருணத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி ராஜா. இம்மட்ட உதவின அபிநேசரே, இம்மட்ட உதவினதை நன்றி ராஜா. மாறாத மனதூர்கிற தேவாதி தேவன் அந்த நாளில் உரிமீதி நீக்கிறார். மன்னிக்கிறவரே, 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 பரிசுத்தரே, 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 இதோ இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக மீண்டுமாக நன்றி எடுத்துக்கிறோம். இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுதும் சமணம் எங்களோடு இருந்து எங்களை தாங்க வழிநடத்த கிருபை செய்யும். அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், இதோ நான் உடைய அதிசயங்களை காப்பேன் என்று சொன்ன தேவனே, இதோ உடைய நாமம் அதிசயம் என்று வேதம் சொல்கிறது. இதோ அந்த நாளில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரோட வாழ்க்கையில என் நாமம் அதிசயங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இதோ நான் அதிசயங்களை எங்களை கண்கள் காணும்படியாக இந்த நாளை மாற்றமடியா ஜெபிக்கிறோம். சோதரமானது இதோ ஆரோக்கியமான உபதேசங்களை ஒவ்வொருவரும் நடத்தி கொண்டிருக்கிற கிருபிக்காக நன்றி செலுத்துகிற மாற்ற ஒருவரும் சேரக்கூடாத ஒளி வாசம் பண்ணுகிற ஒளியை சோதனை என்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறமான ஒவ்வொரு விசுவாசிகளும் நன்றி, நன்றி. இந்த வேலை வரையிலும் சுகமாய் வைத்திருக்கிற கிருபிக்காக, எல்லா கிருபிக்காக நன்றி செலுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.
ஆற்றி தேற்றி காப்பா நித்தம் உதவி செய்வார், நீர் பிரபலமே ஜெயம் தந்திடுவார். ஆற்றி தேற்றியே காப்பா நீத்தம் உதவி செய்வார், நீப்பலனைவார் ஜெயம் தந்திடுவார். ஆமென்.
தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா.